புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை நச்சாந்துப்பட்டி ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி இயக்குநர் முனைவர் என் ராகேஷ் அவர்கள் குத்துச்சண்டை வரலாறும் அதன் முக்கியத்துவமும் குறித்து வழங்கும் உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
என்னுடைய பெயர் முனைவர் என் ராகேஷ். நான் ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி நச்சாந்துப்பட்டியில் உடற்கல்வி இயக்குநராக கடந்த 11 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய தினம் குத்துச்சண்டையினுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் குத்துச்சண்டையின் வரலாறு பற்றியும் தற்பொழுது இந்தியாவில் குத்துச்சண்டையின் ஆதிக்கத்தை பற்றியும் நான் இன்று பேச உள்ளேன். பொதுவாக குத்துச்சண்டை என்றாலே சண்டை என்றாலே எல்லோருக்கும் பிடிக்கும். ஏனென்றால் பொதுவாக உடலில் உள்ளது வைலன்ஸ், எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் அந்த வைலன்ஸ் ஆனது இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கனாவே அதை சுற்றி உள்ள அத்தனை பேரும் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அந்த சண்டை என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல அந்த வைலன்ஸ், கோபம், அக்ரஷன், அக்ரஸிவ்னஸ் இது எல்லாமே இருக்குது, நேச்சராகவே இருக்குது. அதனால் இந்த சண்டைகளை பார்க்கறதுல வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் சண்டை என்றாலே எல்லோருக்கும் பிடிக்கும் பார்ப்பதற்கு. சில பேருக்கு சண்டை போடுறதுமே பிடிக்கும். இன்னைக்கு குத்துச்சண்டை என்றால் பழங்காலத்தில் ஹிஸ்ட்ரி, வரலாறு, எப்படி இந்த குத்துச்சண்டையானது தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் பாக்ஸிங், குத்துச்சண்டை என்றாலே காம்பாக்ட் ஸ்போர்ட்ஸ், சண்டை, குத்துச்சண்டை என்றாலே சண்டை தான், இரு நபர்கள் போடக்கூடிய என்கேஜஸ் ஆஃப் கான்டெஸ்ட், என்கேஜ் ரெண்டு பேருமே போடக்கூடிய சண்டை தான் இந்த குத்துச்சண்டைன்னு சொல்கிறாங்க. கைகலப்பு, தமிழில் சொல்லணும்னா கைகலப்பு. ஒருத்தவங்களுடைய வலிமை, ஸ்பீடு, ரிஃப்ளக்ஷன், என்டியூரன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த குத்துச்சண்டையில் வந்து பொருந்தும். எல்லாரையுமே யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டு தான் இந்த குத்துச்சண்டை. குத்துச்சண்டை ரொம்ப வந்து பழமையான விளையாட்டு. இந்த உலகத்தில் வந்து ரொம்ப பழமையான விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய இது வந்து போட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த குத்துச்சண்டை தான். எர்லி ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதன் எவ்வளோ வலுவுடையதாக இருக்கிறானோ, வலிமையாக இருக்கிறானோ, ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் 3 விளையாட்டை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங், பளு தூக்குதல். ஒருத்தவர் ஹெவி ஸ்டோன், பெரிய கல்லை தூக்கி கொண்டு எவ்வளோ தூரம் தூக்க முடியுதோ, எவ்வளோ தூரம் அதை தூக்கி கொண்டு ஓட முடிகிறதோ அப்படின்னு பார்த்துருக்காங்க. இரண்டாவது ரஸ்லின், மல்யுத்தம், ஒருத்தவரை வந்து நல்ல மல்யுத்தம் பண்ணி கீழே சாக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான பங்கு குத்துச்சண்டைக்கு தான். ஏன்னா அந்த குத்துச்சண்டை ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் வலிமையானவங்கிறத காட்டக்கூடியது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குத்துச்சண்டை தான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், ஒருத்தவனை வலிமை உடையதான எவன்னு பார்க்கக்கூடியதற்கு இந்த குத்துச்சண்டையை தேர்வு செஞ்சு அதில் போட்டிகளை நடத்தி அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பதவிகளை அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு படையினுடைய தளபதியாகவும் அந்த கொடுத்துருக்காங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு வலிமை உள்ளவரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு இந்த குத்துச்சண்டை போட்டி தான். இது ஆரம்ப காலத்தில் வந்து 3000 BC, பிஃபோர் த கிறிஸ்ட், அப்போவே தோன்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரம்பத்தில் தோன்றிய இடம்னு பார்த்தீங்கன்னா எகிப்த். எகிப்தில் தான் வந்து இந்த போட்டி, இந்த குத்துச்சண்டையை வந்து சும்மா கைகலப்பாகவே ரெண்டு பேருமே செஞ்சுருக்காங்க. அதை வந்து முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா எகிப்தில் உள்ள மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஒரு திருவிழாப்பையோ இல்லை வந்து ஒரு ரெண்டு பேரை வலிமை உள்ளதாக பார்க்கறதுக்காகவே ரெண்டு பேருக்கு சண்டை போட்டு இதை வேடிக்கையாக பார்த்து இந்த போட்டியானது ஆரம்ப காலத்தில் இது வந்து உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸில் வந்து 688 BC, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் வந்து இதை என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கிரீக், 16th and 18th century வந்து இது கிரேட் பிரிட்டனில் தான் தோன்றுச்சுன்னு வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா அண்ட் லேட்டர் டு தி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் 19th century தான் இந்த குத்துச்சண்டைக்குன்னு சில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ரைஸ் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், இப்போ ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, இவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத அவார்ட் பண்ணி 19th century வந்து இங்கிலாண்டுலையும் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் இரு நாடுகளுமே சேர்ந்து எங்கள் நாட்டிலேருந்து இவரை நாங்கள் கொண்டு வந்து உங்கள் நாட்டிலேருந்து இவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்குமே சண்டை வச்சு ப்ரைஸ் மணி, ஜெயிக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் மணி அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் அத்லெட்டிக்ஸ் கிளப்புன்னு ஒரு கிளப்பு வந்து 1892 இதுக்கான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. குத்துச்சண்டைனா இப்படின்னா விளையாடக்கூடாது, இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரையும் சண்டை போட விட்டால் இதுக்கு உயிருக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும், இன்ஜுரி அதிகமாக இருக்கும்னு மாடர்ன் அத்லெட்டிக் கிளப் வந்து 1892 வந்து ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போது ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி இந்த லெவல், இந்த மெஷர்மெண்ட் குத்துச்சண்டைக்குன்னு ஒரு மேடையை அமைக்கிறாங்க. ஃபீட்டு 23 feet × 23 feet அளவை மெஷர் பண்ணுறாங்க. இதுக்கு பாக்ஸிங் எக்யூப்மெண்ட், குத்துச்சண்டை விளையாடுறதுக்கு இந்தந்த விளையாட்டு உபகரணங்கள் தேவை அப்படின்னு கிரிப் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கை கை உரைக்கு கிளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி உள்ள கிரிப் பேண்டு, அதுக்கு மேலே கை உரை, பாக்ஸிங் கிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுத்து கார்டு, வாயில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு மவுத்து கார்டு. அடுத்து ஹெட் கியர், தலை கவசம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் ஷூ. ஆண்களுக்கு அப்டாமினல் கார்டுன்னு சொல்கிற பாதுகாப்பு கவசங்களை ஏற்படுத்தி இப்படித்தான் வந்து குத்துச்சண்டையானது நடத்தணும் அப்படிங்கிறத அத்லெட்டிக் கிளப்பு வந்து 1892 ஃப்ரேம் பண்ணுறாங்க. பொதுவாக குத்துச்சண்டைனாவே ரெண்டு, பாக்ஸிங்லே ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் பாக்ஸிங்னு சொல்லுவாங்க, இன்னொரு அமெச்சூர் பாக்ஸிங் ஆர் ஒலிம்பிக் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் பாக்ஸிங்கிறது தொழில் முறை குத்துச்சண்டை போட்டின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கான்டெக்ஸ்ட், இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணிக்காக விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த ப்ரைஸ் மணிக்காக விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் கொடுக்குறாங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் பாக்ஸிங் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 12 ரவுண்டு நடக்கும். இதில் வந்து யாரை வந்து 12 ரவுண்டு யார் விளையாண்டு கடைசியில் நிற்கிறாங்களோ, ரிங்கில் விளையாண்டு ஜெயிச்சு நிற்கிறாங்களோ அவங்கள வின்னர்னு அவார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷ்னல் பாக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் பாக்ஸிங்லே வந்து முக்கியமான இந்த கிங் ஆஃப் பாக்ஸிங், எப்படி வந்து நம்ம வந்து கிங் ஆஃப் பாக்ஸிங்னு ஒருத்தர், பாக்ஸிங்னாவே இவரோட பேர் தான் எல்லாத்துக்குமே தெரியும், அவர் தான் த கிரேட் முகமது அலி. இவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, முகமது அலி வந்து ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர். இவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை அதிக லெவலில் வாங்கியிருக்கார். பொதுவாக இவர் விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து 61 விளையாட்டு விளையாண்டுருக்காரு, அதில் வந்து 56 மேட்சில் வின் பண்ணியிருக்காரு, அதில் 37 மேட்சஸில் வந்து நாக் அவுட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. உலக நாடுகளில் வந்து குத்துச்சண்டை அப்படின்னா அதிக லெவலில் ரசிகர்களை கொண்ட ஒரே ஆள் வந்து இந்த முகமது அலி. இந்த முகமது அலி வாழ்க்கையில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசணும்னாவே இதுக்கு நிறைய டைம் ஆகும். நான் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்கிறேன். முகமது அலி அவரோட ஃபேமஸ் கோட், இவரை பார்த்து நிறைய பாக்ஸர்ஸ் வந்து உலக லெவலில் உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் இந்த முகமது அலி தான். ஏன் அப்படின்னா இவரோட ஃபேமஸ் கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்ன வரையும் வந்திருக்கோம். வென் அசிய ரிங் அசிய கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கீங்க, இவ்வளோ தூரம் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வாங்கியிருக்கீங்கிறதுக்கு அவரோட கோட் சொன்னது என்னன்னா, நான் குத்துச்சண்டை மேடையில் நிற்கிறப்ப என்னை வந்து ஒரு ராஜா போல் நினைத்து கொண்டு தான் நான் விளையாடுவேன், எனக்கு அனைவரும் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி விளையாடுவாராம். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் லைக் எ பட்டர்ஃப்ளை, ஸ்ட்ரிங் லைக் எ பி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பறக்கும் போது பட்டாம்பூச்சியாக பற, கொட்டும் போது தேனி போல் கொட்ட வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய ஃபேமஸ் கோட். இவரோட கடைசி காலத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த முகமது அலி வந்து உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் அதிக லெவலில் கொண்டிருந்த ரசிகர்கள் வந்து வச்சிருந்தது முகமது அலி. இவர் ஒருத்தவரை ட்ரெயின் பண்ணுறாரு, அவரோட பெயர் தான் லாரி ஹோம். இவருடைய எல்லா சீக்ரெட்டையும் அவருக்கு சொல்லி கொடுத்து அவரை வந்து இவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் லாரி ஹோம் வந்து நல்ல ஒரு பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் முகமது அலியே சண்டைக்கு கூப்பிட்றாரு ப்ரொஃபஷ்னல் பாக்ஸிங்கில். என்னோட நீங்கள் சண்டைக்கு போடணுன்னா இது அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் முகமது அலி. பரவாயில்ல, நம்ம இப்போ வரை நம்ம தான் சாம்பியன், நம்ம வந்து ஈஸியாக போய் லாரி ஹோமை நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்ட்டு போகிற அந்த கடைசி மேட்ச்னு நினைக்கிறேன் 1980, உலகம் முழுவதும் அந்த மேட்சை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் வந்து ஏன்னா இவருடைய சிஷ்ய பிள்ளை தான் லாரி ஹோம், அவருடையே இவர் சேர்ந்து சண்டை போட போகிறத பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. அப் முகமது அலியோட ஆஸ்தான குருன்னு சொல்கிறது யாருன்னா கால் டியோ மார்ட். அவர் தான் முகமது அலியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சஸ்க்கு முன்னாடி பொதுவாக மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் தான் முகமது அலி வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டாக டெஸ்ட் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு விரலால் அவரோட மூக்கத்தோட டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்த சரியாக முகமது அலினால் தொட முடியலை. ஏன்னா கண்ணத்தை தொடுறாரு, கண்ணை தொடுறாரு, மூக்கை சரியை வர தொட முடியப்போ அப்போ தான் டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணுறாரு இவருக்கு வந்து பார்க்கிங் சென்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. என்னங்கிறத அதோட சிம்டம்ஸ் தான் இது. அப்போ தான் தெரிய வருது இவருக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ், வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் இவருக்கு இப்போ இந்த வயசில் வந்துருச்சுங்கிறத சொல்கிறாரு முகமது அலியை. அந்த மேட்சை ஆட விடாமல் அந்த டாக்டர் வந்து தடுக்கிறாரு. இல்லை, அதுக்கு வந்து முகமது அலி வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, என்னால் இந்த மேட்ச் ஆடாமல் இருக்க முடியாது, ஏன்னா உலக நாடுகள் எல்லோருமே இந்த மேட்சை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் இந்த மேட்சை வந்து கண்டிப்பாக ஆடணும், ஆடினா தான் அவங்களோட எதிர்பார்ப்புக்கு நான் போய் பூர்த்தி செய்யணும்ன்ட்டு டாக்டரையும் மீறி அந்த மேட்சை வந்து ஆடுறாரு. ஆடுறதுல பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டில் எல்லா மேட்சஸ்லையுமே ஆதிக்கம் செலுத்துகிறாரு ரேனி லாரி ஹோம்ஸ். குத்துச்சண்டையின் ஜாம்பவான், குத்துச்சண்டையின் அரசன் என்று உலக நாடுகளே போற்றப்படுகிறக்கூடிய முகமது அலி அந்த மேட்ச்ல வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆறாவது ரவுண்டில் அவரோட கோச் கால் டியோ மார்ட் அந்த மேட்சை துண்ட தூக்கி போட்டு ஸ்டாப் பண்றாரு. அந்த மேட்சஸை வந்து தோத்து போகிறாரு. எல்லாருமே வந்து முகமது அலியோட தோல்வியை யாராலையுமே ஏத்துக்க முடியல. அந்த மேட்சை இப்போ எப்படி நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச்னா வந்து நம்ம டிவி எங்கேயோ நடக்கும், அதை நம்ம இங்கே இருந்துக்கிட்டு டிவியில் பார்ப்போம், அதே மாதிரி அந்த மேட்சை வந்து அல்பமின் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு சிறுவர், நாலு சிறுவர்கள் சேர்ந்து அந்த மேட்சை பார்க்குறாங்க. அந்த சிறுவனில் ஒரு ஆள் தான் இப்போ அடுத்து குத்துச்சண்டையின் அரசன்னு நம்ம வந்து முகமது அலியை சொல்கிறோம்ல, அதுக்கடுத்து அவருக்கு நிகரானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக் டைசன் அப்படிங்கிற ஒரு சிறுவர் அந்த மேட்சை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு அந்த பாக்ஸிங் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு, முகமது அலி மேலே வச்சுருந்த அவரோட அளாவதியான பிரியத்தினால அவர் பாக்ஸிங்க்கு வராரு. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நிறையா கோச்சுக்கிட்ட போகிறாரு. கடைசியாக முகமது அலியை ட்ரெயின் பண்ண கால் டியோ மார்க்கிட்ட போய் அவரோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 வருஷம் கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் பயிற்சி மேற்கொள்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷம் முகமது அலி வந்து வேறு எந்த மேட்ச்சுமே ஆடலை. அதோடு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிடறாரு. லாரி ஹோம்ஸ் தான் 10 வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்னு அந்த பட்டத்தோடு இருக்கார். லாரி ஹோம்ஸ் விளையாண்ட விளையாட்டு வந்து 48 மேட்சஸ், அதில் 34 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காரு. 10 வருஷம் கழித்து முகமது அலி தோத்ததை மனசில் வச்சுக்கிட்டு அந்த லாரி ஹோம்ஸை ஜெயிக்கணுங்கிற ஒரு கர்வத்தோட ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு மைக் டைசன். அவருடைய முகமது அலியோட ஆஸ்தான குருவான கால் டியோ மார்ட்டை தனது குருவாக ஏற்றிக்கிட்டு லாரி ஹோம்ஸை ஜெயிக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு விளையாடுறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 10 வருஷம் கழித்து ஒரு சின்ன பையன், 16 வயசு பையன் மனசில் விதைச்சது அப்படியே 10 வருஷம் கழித்து அவர் பெரிய பாக்ஸராக உருவெடுத்து லாரி ஹோம்ஸோட ஃபைட்டு 1988 வந்து மைக் டைசனும் லாரி ஹோம்ஸும் சண்டை போடுறாங்க. அதில் வந்து சீஃப் கெஸ்டா முகமது அலி வந்திருக்காரு அந்த மேட்சஸ்ல. முதல்ல ஆரம்பத்திலேருந்து அக்ரஸிவா விளையாடக்கூடிய மைக் டைசன் விளையாண்டி தனது 4வது ரவுண்டில் லாரி ஹோம்ஸை அடித்து நாக் அவுட் பண்ணுறாரு. நாக் அவுட் பண்ணிட்டு ஜெயிக்கிறார் அந்த மேட்சில். ஜெயிச்சுட்டு நேராக முகமது அலியை பார்த்துட்டு ஐ டிட் இட் அப்படிங்கிற வாசகத்தை சொல்லி, இந்த வெற்றியானது உங்களுக்கானது, உங்களுக்கு இந்த வெற்றியை நான் சமைக்குவேன்னு அக்ரஸிவாக கத்துறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல் ஒரு பாக்ஸர் பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அடுத்த ஒரு பாக்ஸர் உருவாக்கியிருக்காரு. இதில் பயிற்சி, முக்கியமான பயிற்சி, அந்த கால் டியோ மார்ட் 10 வருஷம் தனது மாணவன் தோத்துட்டான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு மாணவனை ரெடி பண்ணி அந்த லாரி ஹோம்ஸை ஜெயிக்க வச்சதுக்கு முக்கியமான பங்கு அந்த பயிற்றுனர் கால் டியோ மார்ட் தான் என்பதில் ஒரு பெரிய ஐயமில்லை. உலகம் முழுவதும் இதை பார்த்து, இந்த மேட்சஸை பார்த்து எத்தனையோ குத்துச்சண்டை வீரர்கள் உருவானாங்க. உலகம் முழுவதும் இந்த குத்துச்சண்டையானது எல்லா இடத்துலையும் பரவ சென்றது. அப்படி பரவ சென்று இந்தியாவில் ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் வந்து குத்துச்சண்டையோட ஆதிக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த உலகம் முழுவதும் எப்படி மைக் டைசன் வந்து இந்த குத்துச்சண்டை ரசிகர்களை அதிகமாக கொண்டு வந்தாரோ, அதே போல் இந்த ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்கில் கிங்கு யாருன்னா மைக் முகமது அலி. அதே மாதிரி அமெச்சூர் பாக்ஸிங், ஒலிம்பிக் பாக்ஸிங்னு சொல்கிறாங்க இன்னொரு பாக்ஸிங். இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் லெவலில் நடக்குது, ஸ்கூல் லெவலில் நடக்குது, அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கூல் லெவலில் நடக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 ரவுண்டு, 3 மினிட்ஸ் 1 மினிட் இன்டர்வலு, 3 நிமிஷம் 9 நிமிஷம் நடக்கக்கூடிய விளையாட்டு. இதில் வந்து எடை பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், இப்போது 49 கிலோ எடை பிரிவு பாய்ஸுக்கு, 46 கிலோ வெயிட் கேட்டகரி, பெண்களுக்கு 45 கிலோ எடை பிரிவுன்னு ஸ்டார்ட் ஆகி 8+91 வரையும் வெயிட் கிளாஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. லைட் ஃப்ளை வெயிட், ஃப்ளை வெயிட், பேண்டம் வெயிட், ஃபெதர் வெயிட், லைட் வெயிட், லைட் வால்ட், லைட் வெல்டர் வெயிட், வெல்டர் வெயிட், மிடில் வெயிட், ஹெவி வெயிட், சூப்பர் ஹெவி வெயிட் அப்படிங்கிறத வெயிட் கேட்டகரிஸ் நிறையா பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து ரூல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 rounds 3 minutes 1 minute இன்டர்வல் பிட்வீன் த 1 round. ஒன்லி குத்துச்சண்டை, இந்த போட்டியை கைகளை மட்டுமே வச்சு க்ளவுஸை போட்டுக்கிட்டு விளையாடக்கூடிய இது குத்துச்சண்டை போட்டி. இதில் வந்து காலை யூஸ் பண்ணக்கூடாது, எல்போவனா யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து பஞ்சிங் டெக்னிக் எவ்வளோ ஸ்பீடாக வந்து பஞ்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து 3 ரவுண்டுக்கு அப்புறம் யார் அதிக லெவலில் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வின்னர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுக்கான நிறையா ரெஃப்ரீஸ் இருப்பாங்க. ரிங்கில் இருக்கிறவருக்கு பேர் ரிங் ரெஃப்ரி, சைடில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 5 ரெஃப்ரீஸ் சைடில் இருப்பாங்க. அவங்க வந்து சைடு ரெஃப்ரி. இதை பார்க்குறதுக்கு ஜட்ஜு ஒருத்தவர் இருப்பார், அவர் தான் வந்து ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணுவார். இதை டைமர் ஒருத்தவர் இருப்பார், அனௌன்சர் ஒருத்தவர் இருப்பார். இந்த மாதிரி அவங்க பாக்ஸிங்கில் வந்து எப்படி அவங்களோட பெட்டர் ஸ்டைலு, பஞ்சிங் டெக்னிக்ஸு, எவ்வளோ தூரம் பஞ்ச் பண்ணி அதிக லெவலில் ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்கள வச்சு அவங்க தான் வின்னர்னு இதில் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ப்ளூ கலரில் கார்னர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரெட் கலர் கார்னர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம எப்படி முகமது அலியை பற்றி பெரிய த கிங் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு ஒரு பேர் எடுத்த ஒரு மங்கையை பற்றி ஒரு பார்க்குறோம். அவங்க தான் எம்சி மேரி கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேரி கோம்ங்கிறவங்க மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க. 2000 வரையுமே நம்ம இந்தியாவில் வந்து இந்த பாக்ஸிங்கோட அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போது இந்தியாவில் வந்து பாக்ஸிங் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இந்தியா பதக்கம் பெறுவதற்கு முக்கியமான காரணம்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த எம்சி மேரி கோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் விமன் பர்சூயிங் த கேரியர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இஸ் கன்சிடரபிளி லெஸ் வென் கம்பேர் டு மென். பெண்கள்னாவே விளையாட்டு, பர்டிகுலராக இந்த குத்துச்சண்டைனாவே ஆண்களை காட்டிலும் பெண்களோட பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் இந்தியா வந்து பாக்ஸிங் 2001 வந்து ஐபா வேர்ல்டு விமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் பெனின்சில்வேனியாவில் 2001 நடத்துகிறாங்க. அதில் வந்து இந்தியாவிலேருந்து 11 பேர் கொண்ட டீம் இந்தியா போய் பங்கு பெறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மேரிகோம் பங்கு பெற்ற முதல் வேர்ல்டு விமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். அந்த சாம்பியன்ஷிப்புகளுக்கு போகிறதுக்கே ரொம்ப ஆரம்ப காலத்தில் நிறைய சிரமப்பட்டு அந்த மேட்சில் போய் கலந்துக்கிட்டு 11 பேர் போனதில் 10 பேர் லூஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவிலேருந்து. ஒரே ஒரு பெண்மணி இறுதி போட்டி வரையும் சென்று நம்ம இந்தியாவுக்கு வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்த முதல் பெண்மணி, வேர்ல்டுலே வந்து ஃபஸ்ட் விமன் பாக்ஸிங் மெடலை கொண்டு வந்தது யார்னா எம்சி மேரிகோம். இவங்களை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயே அவங்க சில்வர் மெடல் அடித்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து மேரிகோம் கலந்துக்கிட்டு வின்னர் 5 வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து 5 பதக்கத்தை பெற்று கொடுத்துருக்காங்க. ஒலிம்பிக்ஸில் வந்து 2012 வந்து வெண்கல பதக்கத்தை பெற்று தந்திருக்காங்க. பொதுவாக வந்து மேரிகோம்னாலே ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் இந்த லெவலில் வந்து இந்தியாவுக்காக கான்சிக்யூண்டாக 5 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லையுமே பதக்கத்தை பெற்று கொடுத்தது வந்து எம்சி மேரிகோம் தான். பொதுவாக அந்த இடத்துல இவங்க மட்டும் டெவலப் ஆகாமல் நம்மளுடைய இந்தியாவுமே பதக்கப்பட்டியல்ல அதிக லெவலில் இந்தியா வருவதற்கு குத்துச்சண்டையில் முக்கியமான காரணம் அது எம்சி மேரிகோம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் மட்டும் இல்லாமல் அதிக லெவலில் ஆண்களும் வந்து குத்துச்சண்டை, இப்போ உள்ள கிராமப்புறத்தில் வரையும் இந்த குத்துச்சண்டையானது போய் சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவங்க இந்த எம்சி மேரிகோம் தான். 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு டெல்லியில் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஒரே ஒரு சில்வர் மெடல் மட்டும் அடிச்சுட்டு வந்த இந்தியா 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 4 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப்பதக்கம், 3 வெண்கல பதக்கத்தை பெற்று அதுலேயும் மேரிகோம் வந்து மெடல் அடிச்சு கொடுத்தாங்க. அதில் வந்து இந்தியா வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப்பு வாங்கியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எம்சி மேரிகோம் தான். ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து இருந்து வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள், எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு இப்போ வரையுமே 48 kg கேட்டகரியில் இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சி மேரிகோம்ட்டு தான். அவங்க ரிட்டையர்மெண்ட்டை இன்னும் அறிவிக்கலை. அவங்க வந்து 3 குழந்தைக்கு தாய். இப்போ உள்ள பெண்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட முயற்சிகளை கைவிட்டுறாங்க. ஆனால் இந்த எம்சி மேரிகோம் 3 குழந்தைக்கு தாயாகியும் இன்னமும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரையும் 48 kg எடை பிரிவில் இந்தியாவில் இவங்களை அடிக்கிறதுக்கு இன்னமும் ஆள் கிடையாது. இவங்க வாங்கின ப்ரைஸ் மணி அப்படின்னு எக்கச்சக்கமான ப்ரைஸ் மணி வாங்கியிருக்காங்க. நம்ம இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு 2010 கொடுத்துருக்காங்க, பத்மபூஷன் அவார்டு 2013 கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆட்டோ பயோகிராஃபி, இவங்களே 2013 ஆட்டோ பயோகிராஃபி எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றி பாடம் இப்போ உள்ள 11 வகுப்பு புத்தகத்தில் இங்கிலீஷில் த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு ஒரு பாடமே இவங்களை பற்றி இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க சக்ஸஸ் பண்ணி குத்துச்சண்டையில் நம்ம இந்தியாவுக்கு அதிக பதக்கங்களை பெற்று தந்ததில் பெரும் பங்கு இவங்களுக்கு இருக்குது. நிறைய ஹானரிங் போஸ்ட், இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக கூட இவங்களை அறிவிச்சிருக்காங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டு. இப்போ வரையுமே ஒரு மணிப்பூர் ஸ்டேட்டில் இப்போ வரையும் ஒரு அகாடமிக்ஸ் ரன் பண்ணி அங்கே உள்ள ஏழை குழந்தைகளுக்கு, அங்கே உள்ள பாக்ஸர்ஸுகளுக்கு இன்னமும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எம்சி மேரிகோம். இவங்களை பார்த்து தான் இப்போ உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸும் பர்டிகுலராக விமன் பாக்ஸர்ஸ் உருவானதுக்கு முக்கியமான காரணம் இந்த எம்சி மேரிகோம் தான். எங்கள் ஸ்கூலில் கூட நச்சாந்துப்பட்டிங்கிறது நாங்களே ஒரு ரூரல் ஏரியா, ஆனால் பார்த்தீங்கன்னா வருஷம் கடந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் 5 பதக்கம் வாங்கினாங்க. அதில் வந்து 4 பேர் பெண்கள், 1 பையன், மொச்சம் 5 மெடல் அடித்தோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1 தங்கப்பதக்கம், 2 வெள்ளிப்பதக்கம், 1 வெண்கலப்பதக்கம் இந்த வருஷம் பண்ணோம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்னா மேரிகோமை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்பில் வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணணும். பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இந்த எம்சி மேரிகோம் இருக்காங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பாக்ஸிங் முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து அதிக டாமினேஷன், அதிக லெவலில் பாக்ஸிங் எங்கன்னா சென்னையில் தான் விளையாடுவாங்க. இப்போது எல்லா ஊர்கள்லையும் இந்த குத்துச்சண்டை போட்டியானது வந்துருச்சு. இந்தியாவில் அதிக லெவலில் வந்து மெடல் அடித்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. இந்த ஹரியானாவில் வந்து நான் போய் ஒரு மேட்சஸ் நேஷ்னல் லெவல் பாக்ஸிங் போகிறப்போ நான் பார்க்குறேன், நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எப்படி முக்கத்து முக்கம் பிள்ளையார் கோயில் இருக்கோ அதே மாதிரி ஹரியானாவில்னா பிவானிங்கிற இடத்துல ஒவ்வொரு முக்கத்துக்கு முக்கம் ரெஸ்லிங் ஸ்டேஜ் இருக்குது, பாக்ஸிங் ரிங் இருக்குது. அதை பார்த்து நான் மிரண்டு போனேன். அதிக லெவலில் விஜேந்திர சிங் உருவாகிறதுக்கு காரணம் அந்த ஹரியானா தான். இப்போ இந்த எம்சி மேரிகோமை பார்த்து ஏகப்பட்ட இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நிறையா லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜேந்திர சிங் 2009 மெடல் அடிச்சு கொடுத்தாரு, விகாஸ் கே 2011 மெடல் அடிச்சு கொடுத்தாரு, சிவா தபோ 2015 மெடல் அடிச்சு கொடுத்தாரு, கௌரவ் பித்ரு 2017 பதக்கம் பெற்று கொடுத்தாங்க. வேர்ல்டு விமன் சாம்பியன்ஷிப்பில் 52 கிலோ எடை பிரிவில் நேகா செரின், இவங்க தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க, மகளிருக்கான குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. நம்ம இந்தியா லெவலில் அதிக லெவலில் இவ்வளோ அளவுக்கு பாக்ஸிங் முன்னேறதுக்கு காரணம் பெரும் பங்கு இந்த எம்சி மேரிகோம் தான். இவங்களை நம்மளோட வாழ்க்கையிலையும், முகமது அலியை நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ தூரம் நம்ம உயர்த்தணும் அப்படிங்கிறதுல பெரும் பங்கு எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் அனைவரும் ஜெயிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு புதுகை பன்மலை நேயர் அனைவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி நிறையா இன்டர்வியூ வந்துக்கிட்டு இருக்கு, இவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. விளையாட்டு எல்லா இடத்திற்கும் போய் சேர வேண்டும். எல்லோருமே விளையாட்டுக்காக நிறைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா நிறையா இருக்குது. எஜுகேஷன் நல்லா இருக்குது. டெஃபினேட்டாக ஒரு குழந்தை விளையாட்டில் வந்து விளையாடிக்கிட்டு படித்தா டெஃபினேட்டாக அதுகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை நச்சாந்துப்பட்டி ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி இயக்குனர் முனைவர் என் ராகேஷ் அவர்கள் வழங்கிய குத்துச்சண்டை வரலாறும் முக்கியத்துவம் குறித்த உரையினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுபோல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.